பானைக்குள்ள வெண்ணையாட்ட ஆத்மா இருந்தது, அது கண்ணனோட பரமோதம் போயாச்சு, பாக்கி இருக்கிற பானை இனிமே எதுக்கு, அதுக்கு தான் சரீரத்தை போல உடைச்சுட்டார்னால். நல்ல வெறும் அவருடைய சேட்டித்தன்லாம் நாம நினைக்கிற மாதிரி திருட்டுங்கிறதோ பொய் சொல்றதுங்கிறதோ 16,000 பேரை கல்யாணம் பண்ணாருங்கிறதோ சொல்றதுக்காக இருக்கிற வேடிக்கை அல்ல, அதற்கு உள்ள சூக்ஷ்மமான அர்த்தங்கள், அறிந்து கொள்வதற்கு கடினமான அர்த்தங்கள், ஆழ்ந்த கருத்துகள் உள்ளன, அதை சேர்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் பலரும் முயற்சி எடுத்திருக்கா. அதுக்குதான் புராணம், இல்லைன்னா திரும்ப திரும்ப இதே புராணத்தை படிச்சிருந்த கதை அவ்வளவுதானே. ஆனா ஏன் வாசிக்கிறோம்னால் அதுக்கு உள்ளூர ஏதோ கருத்து இருக்கு, அதை தெரிந்து கொண்டாதான் ஜென்மத்தையும் கர்மத்தையும் தெரிஞ்சின்றதா அர்த்தம். பிறந்தார்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம இப்ப உட்கார்ல, வெண்ண திருடினார் மட்டும் போராது. அதே மாதிரி கோபிகா ஸ்திரீகளோட ராசக்கிரீட பண்ணினார், காளிங்கனை ஓட்டினார், அது மட்டும் இல்ல, இப்போ அதுக்கு உள்ள ஏதோ அர்த்தம் இருக்கு, அது என்னன்னு தெரிந்து கொண்டாதான் மோட்சம். நான் ஒரு ஸ்லோகம் சொன்னேனே, ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா, யார் ஒருத்தன் உண்மையா அந்த கதையை புரிஞ்சுக்கிறான்னு, மேலோட்டமான கதை இல்ல, கதைக்கு உள்ளிருக்கும் கருத்தோடு யார் புரிந்து கொள்ளுகிறானோ அவன்தான் முக்தி அடைகிறான். கதையை மட்டும் தெரிஞ்சிட்டவன் இல்ல, கதையை தெரிஞ்சுக்கணும், அதுவும் வசதி தான், ஆனா அந்த கதையை காட்டில் அதற்குள்ள இருக்கிற கருத்து ரொம்ப முக்கியமானது இல்லையோ என்னங்கிறத பார்ப்போம். ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலேருந்து சில ஸ்லோகங்கள் வாசிக்கிறேன், பாகவதத்திலேருந்து சில ஸ்லோகங்கள் சொல்றேன். இன்னைக்கு இப்ப பார்க்க போறது ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். உருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தான் கண்ணன். ஒரே நாள் ராத்திரி தான் பிறந்தார், அதே நாள் ராத்திரி புறப்பட்டும் போயிட்டார். ஒரு ஸ்லோகத்திலே பராசர மகரிஷி விஷ்ணு புராணத்தில் சாதிக்கிறார், பிறக்கும் போது அஷ்டமியா, நன்னா கேட்டுக்கணும், சிராவண மாசத்துல பிறந்தார், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தார், பிறக்கும் போது அஷ்டமி, அன்று இரவு பாக்கி இருக்கிற பொழுது நவமி. இது ஸ்லோகம் இருக்கு. இப்போ நீங்க என்னெல்லாம் குறிச்சுக்கணும், அஷ்டமியில பிறந்திருக்கார், ராத்திரி நவமி ஆகணும், ரோகிணி நட்சத்திரம் வரணும், சிராவண மாசம் அதாவது ஆவணி மாசம் இருக்கணும், இந்த நாளும் கூடணும் இல்லையோ. இதுல ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னா முக்கியமா பிடிச்சிருந்தா, அஷ்டமி தான் முக்கியம் அப்படின்னா அன்னைக்கு கொண்டாடிங்கோ, ரோகிணி தான் முக்கியம் அப்படின்னா அன்னைக்கு கொண்டாடிங்கோ, அஷ்டமியோட கூட ராத்திரி நவமி வரணும் அப்படின்னா அன்னைக்கு கொண்டாடிங்கோ, சுவாமி ஆவணி வேணும் அப்படின்னா அதை கொண்டாடிங்கோ. இப்ப இதுக்குள்ள எதை நீங்க பிடிக்க போறீங்க தான் முக்கியம். ஏன் எல்லாம் ஒன்னா வராதானால், ஒன்னா வந்த அன்னைக்கு தான் அன்னைக்கு பிறந்தார்வர், அது திரும்ப ஒன்னா வருமாங்கிறது தெரியாது இல்லையா. இப்போ அந்த ஒன்னா வருவதற்குள்ள என்ன என்னன்னு அது அப்படி சேர்ந்துடாது. அதனாலதான் இது ரெண்டும் சேர்ந்தா நாங்க வச்சுக்கிறோம்னார் ஒருத்தர், இது ரெண்டும் சேர்ந்தா நாங்க வச்சுக்கிறோம்னார், அது ரெண்டும் சேர்ந்தா நாங்க வச்சுக்கிறோம்னார். இதனாலதான் இந்த குழப்பத்துல அப்படியே வந்துட்டு இருக்கும். அது ஓரளவுக்கு அடுத்த நாள் அடுத்த நாளா இருந்தது குழப்பம். இந்த தரம் கண்ணன் பார்த்தார், ரொம்ப வருஷமா இந்த சின்ன குழப்பத்தையே பண்ணிருக்கோம், கொஞ்சம் பெருசாய தானம் பண்ணுவோம் அப்படிங்கறதுக்காக மாசத்தையே மாத்திட்டார். இந்த மாசம் கொண்டாடுறவா கொண்டாடிங்கோ, அடுத்த மாசம் கொண்டாடுறவா கொண்டாடிங்கோ. ஏன் என்ன ஆச்சுன்னா, இப்ப முதல்ல நாளைக்குன்னு சொன்னாளா, கோகுலாஷ்டமி நாளைக்கு, இன்னும் பல பேர் போட்டிருக்கா. இந்த பஞ்சாங்கத்தை பார்த்தீங்கன்னா சில இடத்துல ஜென்மாஷ்டமி நாளைக்கு போட்டு இல்ல இல்ல நாளன்னைக்கு தான் அப்படின்னு சொன்னா, அல்ல கிடையவே கிடையாது சாமி, நாளன்னைக்கு ஆடி மாசமே முடிஞ்சு ஆவணியே பிறக்கல, ஆவணியே இல்லாத எப்படி கொண்டாட முடியும். இப்போ அடுத்த மாசம் ஆவணி 28ஆம் தேதி தான் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி. அப்ப இத சொல்றா அத சொல்றா ஏன் சொல்றா. இப்ப நாளைக்கு பகல்ல இருந்து சாயங்காலம் வரைக்கும் சப்தமி இருக்கு. நாளைக்கு தேதி ஆங்கில தேதி பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி இல்லையோ. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது இந்த புத்தகத்துக்கு ஒரு சம்பந்தம் இல்ல, இது இந்த வருஷத்துல ஏன் குழப்பம்ங்கிறதுக்காக இப்ப சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா கிருஷ்ணாவதாரம்னு உடனே என்னைக்குன்னு முதல் கேப்பி கேப்பிள்ளையா, அப்ப என்னைக்குங்கிறதுலயே ஏன் குழப்பம் இருக்குன்னா, இதை பார்த்துட்டா தான் அந்த நாளுமே எவ்வளவு முக்கியமானதுங்கிறது தெரிய வரும். நாளை கார்த்தாலேருந்து 30 நாழி வரைக்கும் சப்தமி, அப்படின்னா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் சப்தமி, நிச்சயமா சப்தமி இல்ல பிறக்கல, அது மட்டும் தெளிவு சுவாமி. அட்டமியில தான் பிறந்திருக்கார், அட்டமி சாயங்காலம் 6 மணிக்கு பிறந்துடுத்து, பிறந்துட்டா வந்துருமான்னு பார்த்தால் இல்ல, அதுலே இந்த அட்டமி மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் இருந்துருமோ இல்லையோ. அப்ப பிறந்தன்னைக்கு ராத்திரி பாக்கி நவமி வரலையே, அஷ்டமியில பிறக்கணும், ராத்திரி பாக்கி நவமி இருக்கணும் இல்லையோ இல்லையோ. சரி, அதுக்கு ரோகிணி இருக்கானா, இருக்கு ரோகிணி இருக்கு, அஷ்டமி இருக்கு, ஆனா ராத்திரி நவமி வரல, எல்லாத்த விட ஆவணி வரவே இல்லை. ஆனா எனக்கு அந்த அஷ்டமி ரொம்ப முக்கியம், ரோகிணி முக்கியம்னு பார்த்தா திதியும் அதற்குண்டான நட்சத்திரத்தையும் பார்த்து சரி நாளைக்குன்னா கொஞ்சம் தள்ளி பார்ப்போம், நாளன்னைக்கு, நாளன்னைக்குன்னா ஓரளவு ரோகிணி ஓட்டின் இருக்கு, அஷ்டமி இருக்கு, ராத்திரி நவமியும் வருது, அதனால சரி நாளன்னைக்கு வச்சு நடலாம். ஆனா மறுபடியும் கட்டம் ஆவணி இல்ல, நாளன்னைக்கா இருந்தாலும் தான் ஆடியா தான் நிக்கிறது இப்போ. ஆனா இது மூணும் சேர்ந்து கொடுத்தோம் இல்லையா, இப்போ ரோகிணி கிடைச்சிருத்து, அட்டமி கிடைச்சிருத்து, நவமி கிடைச்சிருத்து, அதனால இதை வச்சுப்போம். சரி அடுத்த மாசத்துக்கு போனேன் வச்சுங்க, ஆவணி கிடைச்சிடும், அட்டமி கிடைச்சிடும், நவமி கிடைச்சிடும். ஆனா அந்த நவமி முடியறதுக்குள்ளாக அஞ்சே அஞ்சு நாழிக ரோகிணி இருக்கு. அஞ்சு நாழி ரோகிணினா ரெண்டு மணி நேரம் அர்த்தம். இப்போ அந்த ரெண்டே மணி நேரத்தை ஒரு நாள்ல ஒரு 30 நாழியான இருக்க வேண்டாமா சுவாமி, அதுக்குள்ள இருக்கிறது இல்லையா நம்ம கொண்டாடிட முடியும்னால் அது கணக்கெல்லாம் வச்சிருக்கா. பகவானுடைய அவதாரமா இருந்தா எத்தனை நாழி இருக்கணும், ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய அவதாரமா இருந்தா எத்தனை நாழி இருக்கணும், இருக்கவே இருக்கு நம்ம பிறந்த நாளா இருந்தா என்ன நாழி இருக்கணும், இது பெருசா யாரும் கவலைப்பட போறது இல்லைன்னு வச்சுக்கோ. ஏன்னா இவன் பிறந்தானேங்கிற எல்லாரும் இதுக்கு மேல போய் பிறந்த நாளாரான்னு கொண்டாடிட்டு போறா. அவர் பிறந்தாருன்னு சொன்னா அவர் பிறந்தாருன்னு வா, நம்ம பிறந்தோம்னா யார் பிறக்க சொன்னான்னு வா. அதனால இது நம்மளை பத்தி இல்ல. இப்போ பகவானுடைய அவதாரத்துக்கு கணக்கு பண்ணினோம்னால் அப்ப அஞ்சு நாழிக மிஞ்சுகிறபடியால் அந்த அஞ்சு நாழிக ரோகிணியை வச்சுப்போம். எல்லாத்த விட முக்கியம் பாத்ரபத மாசம், சிராவண மாசம், ஆவணி மாசம் கிடைச்சிருத்தோம் இல்லையோ. அதனால ஆவணியும் கிடைச்சது, இப்போ அட்டமியும் இருந்தது, ராத்திரியில நவமியும் இருந்தது. இந்த ராத்திரி நவமி வாழ்க்கைய முக்கியமானதுன்னா விட்டு புராணத்துல ஒரு ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகம் என்னன்னு வாசிக்கிறேன் இப்போ. இல்லைன்னா அட்டமி அட்டமின்னு மட்டும் பாத்துருவோம். இரவு பொழுதில் நவமி வரணும். அதை ஏன் அவ்வளவு முக்கியமா சொல்றாள்னால், கண்ணனை வசுதேவர் தலையில கூடையில தூக்கிண்டு இக்கரையில இந்த அக்கறைக்கு போனார். நடுவுல யமுனை ஓடிட்டு இருந்தது. இந்த பக்கம் இருக்கிறது மதுரா பட்டணம், அந்த பக்கம் இருக்கிறது கோகுலம். அதை எடுத்துன்னு போய் அந்த பக்கம் விடும்போது கண்ணனுக்கு தங்கை பிறந்தாள் விஷ்ணு துர்கா, விஷ்ணு மாயான்னு அவளுக்கு பேர். அந்த விஷ்ணு துர்க மாயை பிறந்தது நவமியில. அதனாலதான் இந்த நவமி ரொம்ப முக்கியமா எடுத்துப்போம். அஷ்டமியில பிறந்தது இவர், ஆனா கூடவே இவருக்கு தந்தையா யோகமாயா பிறந்தது நவமியில பிறந்திருக்கார். தம்பி வளைக்காரி அன்னோன்னு பெரியவாச்சான் பிள்ளை ஒரு இடத்துல சாதிக்கிறார். திருநெடுந்தாண்டகம்னு ஒரு பிரபந்தம், 30 பாசுரம். அதுதான் 4000 திவ்ய பிரபந்தத்திலையும் கடைசி பிரபந்தம். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஆழ்வார்கள்ல கடைசி திருமங்கி ஆழ்வார். அவர் பாடின 6 பிரபந்தங்கள்ல கடைசி திருநெடுந்தாண்டகம். அப்படின்னா மொத்தம் 25 பிரபந்தத்தில் அதுதானே கடைசியா இருக்கணும். கடைசி ஆழ்வார் கடைசி பிரபந்தம் பாடியிருக்கார். அதுல சொல்லும் போது இந்த விஷ்ணு துர்கையை பத்தி குறிப்பிடுகிறார். கற்புடைய மடக்கன்னி காவல் பூண்ட பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே. திருக்கோவலூரில் கிருஷ்ணக்ஷேத்திரம் பஞ்சகிருஷ்ண கஷேத்திரங்கள்ல ஒன்று, அழகான கஷேத்திரம். திருவிக்கிரம பெருமாளா கண்ணனா பகவான் எழுதியிருக்கார். அங்க பிராகாரம் பிரதட்சண உள் பிரதட்சண வரைச்சே அந்த இடத்துல விஷ்ணு துர்கா யோக மாயாவுக்கு சன்னதி இருக்கு. அந்த மாய எப்ப பிறந்தாள்னு கேட்டா தங்க நவமியில பிறந்தாள். இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, பிறக்கிறதுக்கு நட்சத்திரம் சொல்லுவீளா திதி சொல்லுவீளா? போனத்துக்கு தான் திதி, பிறந்ததற்கு நட்சத்திரம். இதென உண்மை? இது நம்ம விஷயத்துல உண்மை. ஆனா கண்ணா கிருஷ்ணன் அவதரித்தார், ராமன் அவதரித்தார்னால் அட்டமி ஸ்ரீராம நவமி, ஸ்ரீராம புனர்வசுன்னு சொல்றீளா, ஸ்ரீராம நவமின்னு சொல்றீளா? எல்லாரும் ஸ்ரீராம நவமி ஸ்ரீராம நவமின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கோகுல அஷ்டமின்னு சொல்றீளா, ஸ்ரீகிருஷ்ண ரோஹிணின்னு சொல்றீளா? யாரு நட்சத்திரமே சொல்றதா தெரியல, ஏன் அந்த ரெண்டை மட்டும் அப்படி சொல்றோம்? இதே நிருசிம்ம ஜெயந்தினா சுவாத்தின்னு சொல்றோம், யாரும் திதி சொல்றதில்ல. வாமனாவதாரம்னா சவணம்னு சொல்றோம், யாரும் திதி சொல்றதில்ல. அங்கேயே நீங்க உற்று நோக்கணப்போ அது என்ன, இவா ரெண்டு பேருக்கு மட்டும் கோகுலாஷ்டமி ஸ்ரீராம நவமி, மத்த எந்த அவதாரமா இருந்தாலும் நட்சத்திரம் தானே சொல்லணும், நமக்கு நட்சத்திரம் தானே சொல்லிக்கணும். ஏன் இவா ரெண்டு பேருக்கு மட்டும் திதினால், அந்த ரெண்டு பேரிடத்துல மட்டும்தான் திதிகள் போய் பிரார்த்தனை பண்ணித்து. நம்ம இந்த உலகத்தா ரொம்ப கேலி பண்றா, அஷ்டமி நவமியில ஒரு நல்ல காரியம் பண்ண மாட்டேங்கிறா, ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறா, எனக்கு ஏதானு கொஞ்சம் வழி காட்டக்கூடாதா அப்படின்னு அஷ்டமி நவமியும் பகவானிடத்துல போய் கேட்டுது. அவர் சொன்னார், சரி நான் அவதரிச்சு சொல்றேனே, ராமனா நவமியில பிறக்கிறேன், கண்ணனா அட்டமியில நவமிக்கிறேன், ஆனா அதுக்கு அப்புறமாவது மக்கள் திருந்துவாளான்னு எனக்கு தெரியாது. நான் பண்றத பண்றேன், ஆனா அவா பிடிச்சிருந்த பிடிச்சு மூணே கால்னு சொன்னா என்ன செய்ய, அவதாரம் பண்ணிவிட்டார். அது எல்லாருக்கும் ஞாபகம் வந்துட்டே இருக்கணுமோ இல்லையோ, அடிக்கடி நினைவூட்டுவதற்காகத்தான் கோகுலாஷ்டமி ஸ்ரீராம நவமி. அதனாலதான் அந்த ரெண்டுல மட்டும் நட்சத்திரத்தை சொல்லாமல் எப்பவும் திதியை சொல்லியே சொல்லிட்டு இருக்கோம். அப்பவான் இவன் திருந்துறானா பாப்போன்னு. எதற்குனால் இப்ப அட்டமி நவமி பார்க்காத கல்யாணம் பண்ணுன்னு நான் சொல்ல வரல, பார்க்காத சீமந்தம் பண்ணுன்னு நான் சொல்ல வரல. ஆனா அட்டமி நவமி பார்த்துட்டு இன்னைக்கு அட்டமியா இருக்கு கோவிலுக்கு போவாண்டான்னு சொல்லிடாதீங்கன்ற, எதுக்கு நாள் பார்க்கணுமோ மாக்கணுமோ இல்லையோ, இப்ப தும்மணும் இருமணும், இன்னைக்கு நவமியா இருக்கு தும்ம வேண்டான்னு பாக்குறேன் இப்படின்னு சொன்னால் அது செய்யக்கூடாது. சன்னதிக்கு போறோம்னு சொன்னா அதுக்கு போய் இதெல்லாம் பார்க்கலாமா? நல்ல காரியத்துக்கு இன்னைக்கு இதை பார்க்க வேண்டாம். இப்போ மங்களமா காரியம் பண்ண போறோம், வாஸ்தவம் ஒரு தானம் பண்ண போறேன், அட்டமை பார்க்க வேண்டாம். தானம் பண்றோம், தர்மம் பண்றோம், தியானம் பண்ண போறோமா, எந்த நாளும் நல்ல நாளே. ஆனா வீட்டு நிகழ்ச்சிகள்ல ஒரு சுப காரியம் பண்ண போறோமா, அப்ப கண்டிப்பா நாள் பார்க்க வேண்டும். ஏன் பார்க்கிறோம்னால், அது நாள் பார்த்து நாளோட உதவியோட இருந்தா தான் காரியம் சிறக்கும். ஆனா தானமோ தர்மமோ தியானமோ பண்ண போறோம்னால் நாளின் உதவி அதற்கு தேவையில்லை, அது தானே வலியதொல்லியோ. எப்ப தர்மம்ங்கிறது தானே தங்கால நிக்குமோ, நாள் எதுக்கு அதுக்கு இப்போ அவசியம் இல்லை. ஆனா நம்ம வீட்டுல பண்ற நிகழ்ச்சிகள்லாம் தானே தங்கால நிக்குமா, அது நாளைதான் நல்லது பண்ணாதான் அதனால பண்ணுவோம். நல்ல எதுக்கு பார்க்கலாம், எதுக்கு பார்க்க கூடாதுங்கிறதையும் வச்சுங்கோ. இப்ப இந்த குழப்பம் ஓரளவு தீர்ந்திருக்காது உங்களுக்கு. ஏன் குழம்பினோன்னு சொல்லியிருக்கேன், இப்ப அவ்வளவுதான் சொல்லியிருக்கேன். குழப்பத்தை தீர்க்கறதுக்கு சொல்லல, ஏன்னா அடி எனக்கு தீர்க்க தெரியாது. என்னைக்கா இருந்தாலும் இது ரெண்டு மாசமும் வரும். இப்போ இது மட்டுமா நடந்தது, இப்ப ஆவணி ஆவட்டம் இதே குழப்பம் தானே நடந்தது. ஆடி மாசமே பண்ணிவிடலாமா, ஆவணி மாசம் தான் பண்ணணுமா? சாமி ஆவணி ஆவட்டம்னு பேரா இருக்கே, மாசமான ஆவணி வரவேண்டாமன்னால் அதுக்கு ஆவணி ஆவட்டம் எல்லாம் பேரே இல்லை. அதுக்கு யஜுர் உபாகர்மா, சாமோபாகர்மா, ரிகுபாகர்மான் தான் பேரு. நம்ம என்னமோ அது அடிக்கடி ஆவணி மாசத்துல வந்த உடனே பேரையே சூட்டுட்டோம், ஆவணி ஆவட்டம். ஆவணிக்கு அதுக்கும் ஒண்ணும் இல்லை, அது ஆடியிலையும் வரும், ஆவணியிலையும் வரும், புரட்டாசியிலையும் வரும், எப்போது வேணும்னாலும் வரலாம். அதுல மல மாசம் இது, இந்த கிரகணம் வந்துடவே ரெண்டாவது தர்ப்பணம் கூடுமா கூடாதா? காண்டரிஷி தர்ப்பணமே பகல் வேளையில பண்ணணுமே, ராத்திரி மறுபடியும் கிரகணம் வந்திருக்கிறச்சே இன்னொரு தர்ப்பணம் கூடுமா? இதெல்லாம் தர்மசாஸ்திர விசாரம். தர்மசாஸ்திரம் தெரிஞ்சு தர்ப்பணம் பண்றதா இருந்து ஆவணி ஆவட்டம் பண்றதா இருக்கிறவா இப்ப அதை பத்தி கவலைப்படணும். அதெல்லாம் என்னதுன்னே தெரியாது சுவாமினா பெசா விட்டுருங்க. யாருக்கா இருந்தாலும் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கண்டிப்பா வேணும். அப்ப ஜென்ம அஷ்டமியில நடந்திருக்கு, அதற்கப்புறம் அவருடைய தங்கை யோகமாயா நவமியில் அவதரித்திருக்கிறார். ரோகிணியும் நமக்கு வேணும், அஷ்டமியும் வேணும், ராத்திரி நவமியும் வேணும், ஆவணியும் வேணும், வருஷம் முழுக்க பிறக்கட்டுமே. என் மாசாந்திரத்துக்கு கொண்டாடினா குறைச்சலாம்னா, ஒவ்வொரு மாசமும் ரோகிணி அன்னைக்கு நான் ஏதோ ஒரு பக்ஷணம் பண்ணி 12 மாசமும் கண்ணனுக்கு சமர்ப்பிக்கிறதா இருக்கேன், நன்னா சாப்பிட போறார். எந்தெந்த நாள் ஒண்ணு, நம்மாட்ட இருக்கிற சில பேரே மாச நட்சத்திரம் எல்லாம் கொண்டாடிக்கிறது தெரியுமோ? அப்படி இருக்கிறச்சே கண்ணனுக்கு மாசாந்திர நட்சத்திரம் கொண்டாடினான்னா 365 நாளுமே அவருடைய அவதார நட்சத்திரம் தான். என்னைக்கு அவர் பிறக்கிறார், அவர் எனக்காக பிறக்கிறார்னு என்று தெரிந்து கொண்டேனோ அன்று பிறக்கிறார். அவர் பிறந்தது அவருக்காக அல்ல, அவர் பிறந்தது எனக்காகங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்ப கிருஷ்ண அவதாரத்தை நாம பார்க்க போறதே பயன் என்ன? அவன் பிறவி என் பிறவியை அறுப்பதற்காக, அதை தெரிந்து கொள்ளத்தான் போகிறோம். அழகான ஸ்லோகம் பார்க்கலாம். நிருபாணாம் நிருபாணாம் கதித சர்வோ பவதா வம்ச விஸ்தர வம்சானுச்சரித்தம் செய்வ யதாவத் அருவர்ணிதம் அம்சாவதாரோ பிரம்மரிஷே யோகம் யதுகுலோத்பவா. விஷ்ணுவனுடைய அம்சமாக யதுகுலத்தில் கண்ணன் அவதரிக்கிறார். விஷ்ணோஸ்தம் விஷ்டரேணாகம் ஸ்ரோத்துமிச்சாமி தத்வதா. ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கா, சிஷ்யர் உட்கார்ந்துருக்கார் மைத்ரேயர், ஆச்சாரியன் குரு உட்கார்ந்துருக்கார் பராசரர். பராசரர் மைத்ரேயருக்கு பண்ற உபதேசம் தான் விஷ்ணு புராணம். அதே மாதிரி பாகவத புராணம் பரீட்சித்து மகாராஜாவுக்கு சுக்காச்சாரியர் பண்ணின உபதேசம். சுகர் சொல்ல 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 பரீட்சித்து கேட்டுக்கிறார். ஆனா நடுநடுல கேள்வி கேட்பார், கேட்டுண்டே இருக்கிறச்சே நீங்க கொஞ்சம்னு சொன்னா தான் முழிச்சுண்டு கேட்கறீள்னு அர்த்தம். இல்லன்னா சொல்றவர் சொல்லிண்டே இருப்பார், கொஞ்ச நாள தூக்கிய போட்டோம்னா. அப்படி இல்ல, அடிக்கடி இப்ப மைத்ரேயர் கேள்வி கேட்கிறார், பராசரர் பதில் சொல்றார். அம்சாவதாரோ பிரம்மரிஷேன் யோகம் யதுகுலோத்பவா. விஷ்ணுவனுடைய அம்சமாக கண்ணன் அவதரித்தாராமே, யதுகுலத்தில் பிறந்தாராமே, அவர் என்னென்ன சேட்டிதம் பண்ணார் நான் தெரிஞ்சுக்கணும். சகார யானி கர்மாணி பகவான் புருஷோத்தம அம்சாம்சேன அவதீரிய உருவியாம் தத்ரதானி முனே வத. அம்சாம்சமாக பகவானுடைய அம்சமாய் அவருடைய ஒரு பகுதியாக கண்ணன் கீழ் பூலோகத்தில் பிறந்திருக்காரே, அவர் சகார யானி கர்மாணி என்னென்ன சேட்டிதம் பண்ணினார், என்னென்ன அழகான விளையாட்டுகளை பண்ணினார்னு தெரிஞ்சுக்கணும். இதற்கு ஒரு உரையாசிரியர் இருந்தார், விஷ்ணு சித்தர். என்ன திருநாமம்? விஷ்ணு சித்தியம் என்ற அந்த உரைக்கு பேர். அவர் அழகான அர்த்தம் சொல்றார், என்னென்ன கர்மங்களை செஞ்சாரோ அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும். சாதாரணமா நம்ம வாழ்க்கையில கூட ஒரு பெரிய மனுஷர் ஆயிட்டீர்னு வச்சுங்க, அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதுவா, சுயசரிதம் தாங்க எழுதியிருக்கிறச்சே, எதெல்லாம் மறைக்கணுமோ அதெல்லாம் சௌரியமா மறைச்சிடணும். நம்ம எல்லாமே ஒழுங்கா வாழ்ந்திருக்கோம்னு சொல்ல முடியாது, ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி தப்பா நடந்துட்டு இருப்போம். அதெல்லாம் சுயசரித்தையில எல்லாம் பெருசா எழுத மாட்டா, அது அப்படியே கொஞ்சம் போறாப்புல ஒரு குறிப்பை கொடுத்துட்டு முடிச்சிருவாளோ இல்லையோ. அதே மாதிரி ஒருவேளை கண்ணன் என்னென்ன வசத்தியா பண்ணாரோ அதெல்லாம் மட்டும் கேட்க போறோமானால் இல்லையா, அவர் வெண்ணை திருடினதுலேருந்து பொய் சொன்னதிலேருந்து யசோத கையால தாம்பால அடிபட்டு கட்டுப்பட்டதிலேருந்து அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காட்டினது வரை எல்லாத்தையும் சொல்லுங்கிறாராம். ஏன்னா அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காட்டினதுங்கிறது பெரிய சேட்டி தான். அது அப்படி புருவத்தை வசத்தி ஓ என்னமா பண்ணிருக்கார் அப்படின்னு சொல்ல வைக்கிற விளையாட்டு. ஆனா அதே சாமி ஒரு பெண்ணு கையால மொத்துப்பட்டாராம் அடிபட்டாராம், ஆரோ ஒரு பெண்ணு அங்க வர சொல்லியிருந்தாராம், போனா நீ ஏன் தோட்டத்துக்குள்ள வந்தேன்னு வச்சாலாம் ஓங்கி அடிச்சாலாம், இதெல்லாம் சொன்னா நமக்கு நன்னா இருக்குமா? எங்கெங்க அவப்பெயர் வாங்கிட்டோமோ அங்கெல்லாம் சும்மா இருந்துடணும், எங்கெங்க பட்டப்பெயர் கிடைச்சதோ பதவி கிடைச்சதோ அங்கெல்லாம் ஓஹோன்னு சொல்லணுமானால் இல்லையே. ஏன்னா நாம இப்ப ஏதாவது சின்ன காரியமா பண்ணிட்டோம், தீய காரியம்னா அது நம்ம பாபத்தினால ஏற்படுறது, வசத்தியா ஒரு கர்மா பண்ணோம்னா அது நம்ம புண்ணியத்தினால வர்றது. அதனால நல்லதா சொல்லிடுறோம் தீயதா மறைச்சுடுறோம், ஏன்னா இது ரெண்டுமே நம்ம கர்மத்தின் பலனா வருது. ஆனா கண்ணன் என்ன சேட்டிதம் பண்ணியிருந்தாலும் அவர் திருடினது கண்ணனுடைய பாபத்தாலே, விஸ்வரூபத்தை காட்டினது கண்ணனுடைய புண்ணியத்தாலேயா? பாவமோ புண்ணியமோ அவரை தீண்டவே தீண்டாதே. அப்படி இருக்கிறச்சே பாபத்தினால தீமை செயல் செய்தார், புண்ணியத்தினால பெரிய பெரிய காரியங்கள் பண்ணாருங்கிறது கிடையாது. ஆசைப்பட்டுத்தான் ரெண்டையுமே பண்ணார். அவர் திருடினதும் ஆசைப்பட்டு, பொய் சொன்னதும் ஆசைப்பட்டு, அவர் விஸ்வரூபம் காட்டினதும் ஆசைப்பட்டு, நாம ஆசைப்பட்டதுக்காக அல்ல தான் ஆசைப்பட்டதுக்காக. அப்ப இப்ப ஆசையோட பண்ணிருக்காரோ எல்லாமே ஏற்றுக்கொள்ளத்தக்கது தானே. கர்மத்தாலே பிடரியில் கையை வைத்து உந்தி தப்பு பண்றோம் நாம. ஆனா யாரு உந்துதனால கண்ணன் தப்பு பண்ணல, தான் ஆசைப்பட்டு நம்ம சம்சாரிகளை எல்லாம் மோட்சத்துக்கு அழைச்சின் போகணுங்கிறதுக்காக பண்ணிருக்கிறதுனாலே எல்லா சேட்டித்தையும் சொல்லணும். அவர் கட்டுப்பட்டதையும் சொல்லு, நம்மை கட்டுப்படுத்தியதையும் சொல்லு, விஸ்வரூபத்தையும் சொல். இதுதான் அவதாரத்தினுடைய உண்மை. இப்போ ஏன்னா நாமே என்ன நினைச்சுடுவோம்னா அது எப்படி நம்ம கூட வேலைக்கு போறவா, இப்ப எல்லாருக்குமே வேலைக்கு போற இடத்துலயோ பள்ளிக்கூடத்திலேயோ கல்லூரியிலயோ நம்ம கொஞ்சம் இந்த புராணம் அது இது, இன்னைக்கு நீங்க உபன்யாசத்துக்கு போனிடும் இல்லையோ, கொஞ்சம் யாரான வேலைக்கு போறவா இருந்தா நாளைக்கு அங்க போன உடனே இதெல்லாம் நேத்திக்கு நான் கேட்டேன்னு உடனே புட்டி புட்டின்னு பிடிச்சு விடுவா. என்ன பெருசா, ஏதோ மைத்திரேயர் கேட்டார் பராசரர் கேட்டாருங்கிறீர், பராசரர் சொல்லச்சே கூனி குறுகி போயிருப்பார், இல்லைன்னா இந்த பிள்ளை திருடித்தான் பொய் சொல்லித்தான் வெண்ணை உண்டாரா கட்டுப்பட்டாரா இதெல்லாம் போய் பராசரர் சொல்லி வரானால் அப்ப நம்ம தகச்சு போடுவோம். நேத்திக்கு ஓஹோன்னு அவர் சொல்லியிருந்தாரு, இன்னைக்கு இவனானா இப்படி கேட்கறானே, இப்போ இவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாதோ இல்லையோ. அதுக்குதான் நன்னா புரிஞ்சுங்கோ, கர்மத்தாலே தவறிழைப்பவர் நாம், புண்ணியத்தாலே நல்லது செய்பவர் நாம். ஆனா கண்ணன் எதை செய்தாலும் எதை செய்யாவிட்டாலும் பாபத்தாலோ புண்ணியத்தாலோ அல்ல, தன் விருப்பத்தாலே செய்கிறார். எப்ப விருப்பத்தாலேனா கட்டுப்படுத்துறதுக்கு ஆள் கிடையாது இல்லையோ. மேலும் நாம ஒரு பாப செயலை செஞ்சுட்டா பாபம் சேரும், திருடினா பாபம் சேரும், பொய் சொன்னா பாபம் சேரும். ஆனா திருடினா பொய் சொன்னா அவருக்கு பாபம் சேர்றது இல்ல, அதை விட ஆச்சரியம் எம் பாபம் தொலைஞ்சு போடுறது. அவர் திருடினார்னு நினைக்க நினைக்க என்னுடைய பாபங்கள் திருட்டு படுறது, அவர் கட்டுப்பட்டார் நினைத்தால் என்னுடைய சம்சார கட்டுகளே அவிழ்ந்து போகின்றன. அதனால் தான் அவருடையது மேன்மேலும் நினைக்கத்தக்கது மறைக்கத்தக்கது அல்ல. ஆகவேதான் எல்லா சேட்டித்தையும் சொல்லுன்னு கேட்கிறார். அம்சாம்சேன அவதீர்ய உர்வியாம் தத்ரதானி முனே வத. இதுல இன்னொரு ஆச்சரியமான செய்தி விட்டு சித்தியத்துல சொல்றார், பர வியூக என்று ஒவ்வொரு இடமா பகவான் சேட்டித்தம் பண்றார். அவருக்கு அஞ்சு நிலைகள் இருக்கு. பரவாசுதேவன்கிறவர் வைகுந்தத்தில் இருக்கிறவர். வியூகம்னு சொல்றது பார்க்கடலில் சயனித்துக் கொண்டிருப்பவர். விபவம்னு சொல்றது அவதாரங்கள் நிரம்ப செய்கிற அவதாரங்கள். அதுக்கப்புறம் அர்ச்சைங்கிறது ஆங்காங்கு கோவில் கொண்டிருக்கிறது. அந்தர்யாமிங்கிறது நமக்குள்ள இருக்கிறது. இதிலே யாரார் பண்ற விளையாட்டுகள் எல்லாம் நமக்கு தெரியும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. பரவாசுதேவன் வைகுந்தத்துல என்னென்ன விளையாட்டு பண்றார் தெரியுமா? இடமே தெரியாதே, எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு தெரியல. என்னைக்கோ ஒரு நாள் போறோம் அன்னைக்கு பாத்துப்போம், இன்னைக்கு தெரியாது சுவாமி. சரி, பார்க்கடல்ல பண்ணுகிறார் தெரியுமோ? பிரம்மாதி தேவர்களுக்கு தெரியும், இந்திரனுக்கு தெரியும், குபேரனுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. ஏன்னா பார்க்கடலுக்கு வழி கிடையாது, அங்க எப்படி போய் அவர் சயனிச்சிருக்காரு நம்ம பார்த்தது இல்ல. உள்ள இருக்காரு என்னென்னமோ பண்றார். உன்னே ஒண்ணு இப்படி காதை கிட்டக்கு வச்சு பார்த்தா தட்டு தட்டுன்னு சத்தம் மட்டும் கேட்கறது. அதை தவிர உள்ள இருந்துன்னு அவர் என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியல. இப்போ அந்த சத்தம் ஏதாவது மாறி சத்தம் கேட்டுதுன்னா பயமா இருக்கு. அவ்வளவுதான் சுவாமி எங்களுக்கு தெரியறது. உள்ள உட்காண்டே ஏதோ பண்ணுவாரா பண்ணுவாரான்னு தெரியலே என்ன பண்றாருன்னு. சரி, கோவில்களில் நகரவே மாட்டேங்கிறார் சுவாமி, அப்படியே இருக்கார். நான் மாம்பழம் 5 ரூபா மாம்பழம் கொடுத்தாலும் சிரிச்சுருக்கார், 50 ரூபா மாம்பழம் கொடுத்தாலும் சிரிச்சுருக்கார். வெறும் சுண்டல் தான் சொன்னாலும் வாங்கிக்கிறார், இன்னைக்கு அக்கார் அடிச்சுனாலும் வாங்கிக்கிறார், மாறவே மாட்டேங்கிறாரோ இல்லையோ, அதுவும் புரிய மாட்டேங்கிறது. அப்ப பர வியூக அந்தர்யாமி அர்ச்ச இந்த நாளிலையும் அவர் என்ன பண்றாருன்னு சரிவர தெரிஞ்சுக்க முடியல. விபவாவதாரத்துல மட்டும் அவதாரங்கள்ல மட்டும்தான் விளையாட்டு நன்னா புரியும். ராமன் என்னென்ன பண்ணார், நரசிம்மர் என்னென்ன பண்ணார், வராகர் என்னென்ன பண்ணார்னு தெரியறது இல்லையோ. அப்ப ஐந்து நிலைகள் பரம்பொருளுக்கு இருந்தாலும் அதில் அவதாரம்ங்கிற நிலையில மட்டும்தான் விளையாட்டு நமக்கு புரியுது. அது புரியறதுனால என்ன லாபம்னால், மனிதனா பிறந்து விளையாடினது இந்த ரெண்டே அவதாரம், கிருஷ்ணாவதாரமும் ராமாவதாரம் தான். மனுஷ சரீரத்தோட இருந்து கல்யாணம் பண்ணிண்டு குழந்தைகள் பெத்து வம்பு தும்பு மனைவி தொலைந்தது நிறைய கல்யாணம் தப்பு கல்யாணம் எல்லாம் ஏதா இருந்தாலும் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்துல மட்டும்தானே. நிசும்ம பெருமான் அவதரித்தாராம், கல்யாணம் நடந்ததாம், இன்ன குழந்தை பிறந்ததாம், கேள்விப்பட்டிருக்கீளோ. வராக பெருமாள் அவதரித்தாராம், அவருக்கு கல்யாணோத்சவம் நடந்ததாம், வராக கல்யாண உபன்யாசம் சாமி பார்த்ததே கிடையாது சுவாமி. ஏதோ ருக்மிணி கல்யாண உபன்யாசம் கேள்விப்பட்டிருக்கோம், சீதா கல்யாண உபன்யாசம் தெரியும், வராக கல்யாணம் தெரியாது, நிசும்ம கல்யாணம் தெரியாது. இத்தனைக்கும் லக்ஷ்மி வராகர் தெரியும், லக்ஷ்மி ஹயக்ரீவர் தெரியும், லக்ஷ்மி நரசிம்மர் தெரியும், ஆனா ஏன் கல்யாணோத்சவம் சொல்றது இல்ல? சொல்றது என்னன்னா, அவதார காலத்துல அப்படி இன்னொரு பெண்ணா மகாலட்சுமி பிறந்து கல்யாணம் பண்ணிக்கல. ஆனா அதே கிராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் திருக்கல்யாணம் நடந்திருக்கோ இல்லையோ, அது நடந்ததுன்னா தான் மனித வாழ்க்கையோட நெருக்கமே வரும். இல்லைன்னா நாம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோமோ, அவர் வேறையா இருக்கார், அவன் அதீத வசரமா பிறப்பறான், பூமியே இப்படி தூக்கு வராம்னால் சரி, இப்படிதான் கைகூப்பதான் தெரியும் நமக்கு. இப்போ அவர் தான் தள்ளி போயிட்டாரு, எங்கேயோ தூணுக்கு நடுவுல தோன்றுவாராம், தலைக்கு மேல சிங்கமா இருக்குமா, கழுத்துக்கு கீழே மனுஷனா இருக்குமானா தள்ளிப்படுவார். ஆனா ராமாவதாரத்துல கிருஷ்ணாவதாரத்துல நம் போன்று வாழ்ந்தாரோ இல்லையோ, நமக்கிடையே இருக்கணுங்கிறதுனால இந்த அவதார சேட்டித்தத்தை மட்டும்தான் தெரிஞ்சிக்கவே முடியும்னு கேட்கிறாரு. மத்த அவதாரத்துல எல்லாம் சேட்டுதம் இருந்தாலும் முதல்ல பரவாசுதேவன், வியூகம், அந்தர்யாமி, அர்ச்சே, இதுக்கெல்லாம் விளையாட்டே தெரியாது, புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி இல்லை. அவதாரத்துக்கு விளையாட்டு உண்டு. அதுலயும் நிருசிம்மாவதாரமோ கல்கி அவதாரமோ வராகாவதாரமோ ரொம்ப நம்மால தெரிஞ்சுக்க முடியல, ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் தான் நன்னா புரியும். அதுலயும் ஸ்ரீ ராமாவதாரம்னா ரொம்ப தள்ளி இருக்கார் சாமி, அவர் வாழற ஆப்பல நம்மால எல்லாம் வாழ முடியுமா? ராமன் கதையை நன்னா படிங்க, வாழ்ந்துட முடியுமானால் வணங்க முடியும், வாழறதுக்கெல்லாம் முடியாது. இந்த அடிக்கடி மேடை பேச்சல சொல்லுவா தெரியுமா, வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அத போல ராமாவதாரத்தில் என்ன பண்ணலாம்னா, வாழ்த்தெல்லாம் வயசு இல்லையே, வணங்கவன வணங்கலாம். ஆனா கிருஷ்ணாவதாரம்னு சொன்ன உடனே கிட்டக்க வராரோ இல்லையோ, இப்போ அவர் நமக்கு ஒத்து வரும் சுவாமி, நானும் திருடியிருக்கேன், நானும் பொய் சொல்லியிருக்கேன், நானும் கல்யாணம் பண்ணிருக்கேன், நானும் ஏமாத்திருக்கேன், அவரும் எல்லாம் பண்ணிருக்கார், ஆனா வித்தியாசம் நான் இதெல்லாம் பண்ணா பாவமா, அவர் இதெல்லாம் பண்ணா மோட்சமா. நன்னா இருக்கேது, எனக்கு தெரிஞ்ச சமாச்சாரமா இருக்கு, ஆனா எனக்கு தெரியாத மோட்சத்தை பெற்றுக் கொடுத்துறது, பாவத்தை தொலைக்கிறது, இதனாலதான் இந்த கிருஷ்ண சேட்டித்தத்துக்கு இவ்வளவு ஏற்றம் ஏற்பட்டு போச்சு. அனைத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு சொல்லும். மைத்ரேய ஸ்ரூயதாம் ஏதது யத் பிருஷ்டோகமிக துவயா விஷ்ணோர் அம்சாம்ச பூதி சரித்தம் ஜெகதோஹிதம். இந்த ஜெகத்துக்கு ரொம்ப ஹிதமா இருக்கக்கூடியத கேட்டிருக்கீர் அழகா சொல்ற பாருங்க. ஒரு சிஷ்யன் கேட்கறான், நாம ஒருத்தர் நம்ம கிட்ட எனக்கு இது தெரியல, நீ தான் கொஞ்சம் நன்னா விஸ்தரமா விளக்கமா சொல்லணும்னு உடனே, ஓஹோ உனக்கு தெரியவே தெரியாதா, இத்தனை நாள் நீ தெரிஞ்சுக்கல, போனா போறது போ, தெரியல போல் இருக்கு சொல்றேன். இப்படித்தானே நம்ம பரிகாசம் பண்ணிட்டு சொல்ல ஆரம்பிப்போம். ஆனா இங்க ரிஷி ஆச்சாரியன் அவரை பார்த்து சொல்றார், நீ கேட்டிருக்கிற கேள்வி உலகத்துக்கே நல்லது பண்ண போறது சிஷ்யா, நீ கேட்டது உனக்கு மட்டும் இல்ல, இதுக்கு நான் இப்ப சொல்ல போற பதிலை கொண்டு லோகமே வாழப்போகிறது, உஜ்ஜீவனம் அடையும். நல்ல வேலை நீ ஒரு வியாஜமா இருக்கே, நீ அதுக்கு ஒரு கருவியாக இருக்கிறாய். பசுமாடு கண்டு இருந்தால்தான் பால் கொடுக்கும், கண்ணுக்குட்டி இல்லைன்னா பாலை சுரக்காது. கண்ணுக்குட்டியேவா பாலை சாப்பிட்டுடும், கண்ணுக்குட்டிய வச்சுட்டு பாலை கறந்து நம்ம எல்லாரும் சாப்பிட போறோம் இல்லையோ. அத போல இங்க மைத்ரேயருக்கு மட்டும் இல்ல புராணம், கேள்வி கேட்டவர் அவர் அவ்வளவே, ஆனா அவரை கொண்டு நாம் எல்லாரும் பயன்பட வேண்டும். ஏன்னா இந்த புராணத்தை படிக்கிறவா என்ன நினைச்சு விடுவா, யாரோ மைத்ரேயரான் கேள்வி கேட்டாராம், ஆரோ பராசரதான் பதில் சொன்னாராம், இதுல எனக்கு என்ன சுவாமி வந்தது? இப்போ நம்ம பேசுறத பேசுவோம், அவளை பத்தி நமக்கு என்ன நடுவோம், ஓஹோ இது அவளை பத்தி எல்லாம் இல்ல, இப்போ அது கேட்டதே நமக்காகத்தான், நாம பயன்பெறணுங்கிறதுக்கு தான். நல்ல விஷ்ணோர் அம்ச சம்பூதி சரிதம் ஜெகதோஹிதம் தேவகச சுதாம் பூர்வம் வசுதேவோ மகாமுனே உபயேமே மகாபாகாம் தேவகியும் தேவதோபமாம். வசுதேவருக்கும் தேவகிக்கும் கல்யாணம் நடந்தது. நேர சரித்திரத்துக்கு வந்துட்டார், ஒன்னும் பூர்வ பீட்டிக்கே அது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, கதை கிருஷ்ணாவதாரம் என்னன்னு கேட்டாரோ இல்லையோ, அடுத்தது சொல்லிட்டார், கல்யாணத்துல ஆரம்பிச்சிடும். வசுதேவருக்கும் தேவகிக்கும் கல்யாணம் நடந்தது, தேவகனுடைய பிள்ளை வசுதேவர், தேவகி, அது ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. தேவகியனுடைய ஒண்ணு விட்ட சகோதரன் தான் கம்சன். இவர்கள் எல்லாம் போஜ வம்சத்துல பிறந்தா, எல்லாரும் யதுகுலத்திலே பிறந்தவர்கள். கம்சஸ்தயோர் வரரதம் சோதயாமாச சாரதிகி வசுதேவஸ்ய தேவக்யா சம்யோகே போஜனந்தனஹ. போஜபதி போஜபதிங்கிறது இந்த கம்சனை பத்தி சொல்றார். போஜ வம்சம், விருஷ்ணி வம்சம், இதெல்லாம் கண்டிப்பா நம்ம மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா கிருஷ்ண அவதாரம்னு சொன்னாலே இந்த பேரெல்லாம் தெரியணும். போ போஜ வம்சம், விருஷ்ணி வம்சம், யது வம்சம், மூன்றையும் நினைவில் கொள்க. இவ எல்லாரும் சந்திர வம்சத்துல அவதரித்தவா. முத முதல்ல சந்திரன், அங்கிருந்து வரிசா நகுஷ மகாராஜா, யயாதி பிறக்கிறார், அவருக்கு மூத்த பிள்ளை யது, கடைசி பிள்ளை புரு. அந்த யது குலத்துல அவதரித்தபடியாலதான் யாதவர்கள் இவாளுக்கு பேர் வந்தது. அதனாலதான் யாதவன் யாதவன் கண்ணனையே சொல்றோம் இல்லையோ. அப்ப யது குலத்துல மூத்த பிள்ளையினிடத்துல பிறந்தவர் தான் கடைசியில கண்ணன். கடைசி பிள்ள புருன்னு சொன்னேனே, அவர்களிடத்துல பிறந்தவர்கள் தான் பாண்டவர்களே. புரு வம்சம், பாண்டவ வம்சம், அதே யது வம்சம், கண்ணனுடைய வம்சம். அங்க போய் இவா ரெண்டு பேரும் உறவு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ஏதோ தாத்தா பாட்டி வரைக்கும் தெரியும், கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி வரைக்கும் தெரியும். இது கொள்ளு எள்ளு எல்லாம் சேர்ந்தது. இப்போ அது மேல இருக்கிற ஏயாத்தியின் இடத்திலே அது பிரிந்து எது மூத்த பிள்ளையா புரு கடைசி பிள்ளையா இருந்தாரா, அதனால ரெண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை. அதோட மட்டும் இல்ல, இப்போ பாண்டவர்கள் பிறந்தது குந்தி தேவிக்கு, குந்தி தேவி நேர அத்தையாச்சே கண்ணனுக்கு. கண்ணனுடைய தகப்பனார் வசுதேவர், வசுதேவருக்கு உடன் பிறந்தவள் குந்தி. அதனால கண்ணனுக்கு அத்தை குந்தி, அத்தை பிள்ளை நேர கவுந்தே என்கிற அர்ஜுனன். அத்தை பிள்ளை மாமா பிள்ளை உறவுனாலே மத்த எல்லா உறவோட அதுதான் நெருக்கம். எதுவா இருந்தாலும் அத்தை சீர், மாமா சீர், அது பூணல் கல்யாணமா இருந்தாலும் சரி, கல்யாணமா இருந்தாலும் சரி, அத்தை வந்தாச்சா தாலி முடியறதுக்கு வந்தாச்சா, இப்போ மாமா வந்தாச்சா சீர் அடுத்தா, மாமா சீர் கொடுத்தா தான் அடுத்தவா சீரே தொடலாம். அந்த அத்தை மாமா உறவு தான் இவா ரெண்டு பேருக்கும். இப்போ கூறுகிறார் கம்சஸ்தையோர் வரரதம், ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆன உடனே உடன் பெறவாதவன் ஒண்ணு விட்ட சகோதரன் வச்சுக்கோ, அப்படி இருக்கிற கம்சன் ரெண்டு பேரும் ஏத்தி தேர்ல உட்காத்தி வச்சிருந்தார். தங்காய், நான் உனக்கு தேர் ஓட்டிட்டு வரேன், எவ்வளவு பெரிய ராஜா நான், ஆனா உனக்காக நான் இறங்கி வந்து தேர் ஓட்டுறேன்னு ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஆனந்தமா மக்கள்லாம் அவளை பார்த்துட்டு இருக்கா, சந்தோஷமா போயிட்டு இருக்கு. திடீர்னு ஆகாசத்துல ஒரு இடி இடிச்சது, வியோமவாணி ஆகாசவாணி, பூமி பிளக்கரா போல ஒரு வார்த்தை சொல்றது. அதா அந்தரிக்ஷே வாகுச்சைஹி கம்சம் ஆபாஷ்ய சாதரம் மேக கம்பீர நிர்கோஷம் சமாபாஷ்யேதம் அப்ரவீத் அஸ்யாஸ்த வாஷ்டமோ கர்ப்பா பிராணான் அபஹரிஷ்யதி. ஹே மூடனே, இவா ரெண்டு பேரையும் வச்சு நீ வண்டி ஓட்டின்னு வந்துருக்கியே, என்ன நடக்க போறது தெரியுமோ? இவர்களுக்கு பல குழந்தைகள் பிறக்கும், அதில் எட்டாவது குழந்தையாக பிறக்க போபவன் உன் உயிரை குடிப்பான். உன்னுடைய உயிரே போறது அந்த எட்டாவது குழந்தையாலதான். தெரியாம அவர்களுக்கு போய் தேர் ஓட்டின் இருக்கியே மூடனே சொல்லித்து ஒரே வார்த்தை மொத்த அன்பும் முடிஞ்சு போச்சு. போ அத்தனையும் ஆக்ரகமா மாறி போச்சு. அன்போட ஓட்டின்னு வந்திருந்தானா, ஒரே வெறுப்பு. ஓ, இவளுக்கு பிறக்க போகிற எட்டாவது குழந்தை நம்ம கொல்ல போறதுன்னா விடக்கூடாது. குழந்தைகளையும் விடக்கூடாது, பெறப்போறவளையும் விடக்கூடாது, பிறப்பிக்க போறவனையும் விடக்கூடாது. அத்தனை பேரையும் அழிச்சுடணுங்கிறதுக்காக கத்தியை உருவி கொண்டான். தங்கையே வெட்ட போனான், வசுதேவரை கொல்ல போனான். வசுதேவர் பிரார்த்தனை வைக்கிறார், எதுக்கு எங்களை கொல்றேன், நாங்க ஒன்ன கொல்ல போறோம்னு ஆகாசவாணி சொல்லவே இல்லையே. அது எட்டாவது குழந்தை தானே கொல்ல போறது, குழந்தைகள் எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துடுறேன், எங்களை விட்டுடும். முதல்ல தாயார காப்பாத்துவோம்னு அவருக்கு எண்ணம். அதனாலதான் நம்ம தேவகியை காப்பாற்றணுங்கிறதுக்காக பிரார்த்தித்தார். அவனு யோசிச்சு பார்த்தான், தேவையில்லாத எதுக்கு பாவத்தை சேர்த்துக்கணும், கல்யாணம் பண்ணன்னைக்கே கொன்ற குற்றம், தங்கையை கொண்ட குற்றம், பெண்ணை கொன்ற குற்றம், நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கிற பாப கணக்கே போறோம், இதை வேற புதுசா இப்ப சேர்த்துக்க வேண்டாம். அதனால சரி விட்டுடுவோம்னு விட்டுட்டான் அவனுப்ப. இத்யாகரண்ய சமுத்பாட்டிய கட்கம் கம்சோ மகாபலஹ தேவகீம் ஹந்து மாரப்த வசுதேவோ பிரவீதிதம் நஹந்தவ்யா மகாபாக தேவகீ பவதானக சமர்ப்பயிஷ்யே சகலான் கர்ப்பான் அஸ்ய உதரோத்பவான். இவளுடைய வயிற்றிலிருந்து எத்தனை பிள்ளை பிறக்குமோ அத்தனை பிள்ளைகளையும் உங்ககிட்ட கொண்டு சமர்ப்பித்து விடுகிறேன், இவளை விடுதலை பண்ணிவிடு, கொல்லாதே அப்படின்னு வசுதேவர் பிரார்த்திக்கிறார். சரின்னு அவனு ஒரு நிமிஷம் யோசிச்சு ஒத்துனுட்டான். பராசரர் மேலே கூறுகிறார், ததேத்யாஹ ததஹ கம்சோ வசுதேவம் திஜோத்தம ந காதயாமாச சதாம் தேவகீம் தஸ்ய கௌரவாத். தங்கைய உயிரோட விட்டுடனும், வசுதேவர் மாப்பிளையாச்சே போட்டிருக்காரு பாருங்க, மாப்பிளையனுடைய வார்த்தைய மதிக்கணுங்கிறதுக்காக போனா போறதுன்னு விட்டுட்டான். இங்க உட்கார்ந்து இருக்கிறவ எல்லாரும் இப்ப புரிஞ்சுக்கணும், யாரெல்லாம் மாப்பிளையோ சொன்னா கேட்கணும், உடனே சொல்லுவார், அதுதான் நான் பிள்ளை சொல்றத கேட்கவே இல்லைன்னு விட்டான். யாரும் பிள்ளை சொல்றத கேட்க, அவரே சொல்லியிருக்காரு இல்லையோ, மாப்பிள்ளை சொன்னதான் கேட்கணும்னு விட்டோ, மேலும் சொன்னாதான் வண்டி ஓடுறது சுவாமி, பிள்ளை சொன்னான்னு சொல்லலாம், அதை பத்தி தள்ளுடலாம். இப்போ மாப்பிள்ளை வர்றார், அவர் இருக்கார், இப்போ தீபாவளி கார்த்திகை பண்டிகை எதுக்கோ வர்றார், தலை தீபாவளினா உட்காந்துருப்பா, ரெண்டு நாள் இருப்பா, நாலு நாள் இருப்பா, ஆறு நாள் இருப்பா, உட்காரவே உட்காந்துட்டா கூட போகணும்னு சொல்ல முடியுமா, பார்த்துன்னு தான் ஆகணும் வேண்டி. இதெல்லாம் மாமியாருடைய கிரகத்துக்குன்னு போயிருந்தாலே சௌக்கியமா இருக்க போறோம்னு அர்த்தம் இல்லையோ, இது அங்க கம்ச நடத்திலேருந்து பாக்கலாம். இப்போ ஏன்னா மாப்பிள்ளை சொன்னார், சரி போனா போறது மதிப்போங்கிறதுக்காக ஒத்துனுட்டோம். ஏதஸ்மின்னேவ காலேது பூமி பாராவ பீடிதா ஜகாம தரணி மேரோ மேரோ சமாஜம் த்ரிதிவௌகசம். இப்படி இது ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க செய்தே